ஹாய், ஹலோ கைஸ், வெல்கம் யூ ஆல் டு வாய்ஸ் ஆஃப் கார்த்திக். ரொம்ப நாள் கழிச்சு பேசுகிற மாதிரி இருக்குது, பட் ரொம்ப நாள் கேப் விட்டதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ரீசெண்டாக போட்டிருந்த அந்த மேதகு படத்தோட ரிவ்யூக்கு வந்து எக்ஸ்ட்ராடினரி ரெஸ்பான்ஸ் அப்படின்னு சொல்லணும். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 250 பிளேஸ் வந்திருக்கு இப்போ வரைக்கும். எனக்கு தெரிஞ்சு ரெக்கார்ட் பிரேக்கிங் என்னோடய வாய்ஸ் ஆஃப் கார்த்திக்கில் அப்படின்னு சொல்லணும். உண்மையிலே இதுக்கு காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஸ்க்ரீன்ஷாட்டாக கூட ஷேர் பண்ணியிருந்தேன். ஜாஃப்னாலேருந்து ஒரு ஸ்ரீலங்கன் சிஸ்டர் வந்து எனக்கு அமைச்சிருந்தாங்க. உண்மையிலே வந்து அவங்க ஈழத்தமிழர்கள் கிட்டலாம் வந்து இந்த எபிசோடை போட்டு காமிச்சிருக்காங்க. உண்மையிலே அவங்களும் ரொம்ப ஹாப்பி, நிறைய மெசேஜஸ் அவங்கக்கிட்டேருந்தும் வந்துச்சு. அதனாலே பார்த்திங்கன்னா இந்த ஒரு வாரம் ஃபுல்லாகவே க்ளவுட் நைன்லே இருந்தேன். சரி, இந்த எபிசோட் கவுண்ட்லாம் போகட்டும், நம்ம அப்புறமா பொறுமையாக அடுத்த எபிசோட் பண்ணிப்போம் அப்படின்றதுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அதுக்கான டைம் இப்போ வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். சரி, அடுத்த எபிசோடை ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்ற மூடு வந்துருச்சு. ஸோ இந்த எபிசோடில் நான் எதை பற்றி பேச போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இன்ஸ்டாகிராம் ஹேண்டிலில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு சஜஷன் வச்சுருந்தேன். அதாவது சினிமா சைக்கோன்ற ஒரு செக்மெண்ட் பண்ண போகிறேன். இதில் வந்து உங்களுக்கு பிடிச்ச டேரக்டர், மியூசிக் டைரக்டரை பற்றி பேசணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அவங்க பேரை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி நான் ஒரு சஜஷன் ஒன்று போட்டிருந்தேன். அதுக்கு நிறைய பேர் நிறைய மெசேஜ் பண்ணிங்க. பட் இதில் வந்து டாப் பிக் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிகமாக ஓட் செய்யப்பட்ட ஒரு நபர். ஸோ அவரை பற்றி தான் இந்த எபிசோடில் நான் பேச போகிறேன். அவர் வந்து கோலிவுட்டில் ஒரு மிகப்பெரிய டைரக்டராக இப்போ இருக்கார். ஸோ எபிசோடுக்குள்ளே போகலாம். ஒரு சின்ன ஸ்டோரியோடு ஸ்டார்ட் பண்ணலான்னு நினைக்கிறேன். ஒரு பையன் ஒரு பொண்ணுக்கிட்ட போய் ப்ரப்போஸ் பண்ண போகிறான். ஸோ மூணு விதமான பாசிபிலிட்டிஸ் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மொதல் பாசிபிலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணு அவன் ப்ரப்போசலை ஏற்றுக்கிட்டு ரெண்டு பேரும் அவங்க லவ்வை கண்டினியூ பண்ணுறது ஒரு பாசிபிலிட்டி. ரெண்டாவது பாசிபிலிட்டி என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணு வந்து அவன் ப்ரப்போசலை ரிஜெக்ட் பண்ணுறான். ஸோ அந்த பையன் வந்து போயிடுறான். ஸோ ஹார்ட் பிரேக் ஆகிடுறான், கொஞ்ச நாள் ஃபீல் பண்ணுறான், திருப்பி மூவ் ஆன் ஆகிடுறான். இது வந்து செகண்ட் சினாரியோ. மூணாவது சினாரியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணு அவன் ப்ரப்போசலை ரிஜெக்ட் பண்ணியும் அந்த பொண்ணு மேலே அவனுக்கு இருக்கிற அந்த காதல் வந்து தீர்க்க முடியாமல் இருக்குது. அது எதாவது ப்ரூவ் பண்ணணும், எப்படியாவது ப்ரூவ் பண்ணணுன்றதுக்காக அவன் இஷ்டத்துக்கு பண்ணிகிட்ருக்கான். ஸோ இந்த மாதிரி ஒரு கேரக்டர், மூணாவதாக சொன்னேன் இல்லையா, இந்த சினாரியோவில் சொன்ன கேரக்டர் தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம பேச போகிற கதையின் நாயகன். ஸோ கதையின் நாயகன் சொல்கிறத விட இவர் படத்தில் நிறைய கதையின் நாயகனை உருவாக்கியிருக்காரு. ரொம்ப ஐகானிக் கேரக்டர்ஸ் வந்து இவர் படத்தில் கொடுத்துருக்காரு. டேரக்டர் சண்முகராஜா. என்னது, டேரக்டர் சண்முகராஜாவா? யார் அது? ஃபேமஸ் டேரக்டர், டாப் டேரக்டர் என்ன? இப்படி ஒரு பேரே கேள்விப்பட்டது இல்லையே அப்படின்றீங்களா? அவரோட பேர் சண்முகராஜா தான். ஆனால் இப்போ ஸ்க்ரீனில் அவர் பேர் யூஸ் பண்ணுறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, மிஷ்கின் அப்படின்ற பேர்னால தான் அவரை வந்து எல்லோரும் கூப்பிடுறாங்க. அவர் பேர் அவங்க வந்து எவென்ச்சுவலாக மாற்றிக்கிட்டார். தன்னோட வாழ்க்கையில் 20க்கும் மேற்பட்ட சிறு தொழில்களை செஞ்சு அதிலெல்லாம் தோற்று போய் உன்னால் ப்ராஃபிட் பார்க்க முடியாது, ஃபேமிலி ஓட்ட முடியாது அப்படின்னு சொன்ன சொசைட்டிக்கு நடுவில் 21வது பிஸ்னஸாக சினிமாவை கையில் பிடிக்கிறாரு. இதை நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தன் வெள்ளத்தில் தத்தளிச்சுட்டு போயிட்டே இருக்கான். அப்போ வந்து ஒச்சி மரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மரத்தோட கிளை நிற்கிது. அந்த கிளையை பிடிச்சா அவன் அடிச்சுட்டு போகிற வெள்ளத்துலேருந்து அவன் தப்பிச்சிக்கலாம். அந்த வெள்ளம் எப்போ முடியும் என்னாலும் சொல்ல முடியாது. ஸோ அந்த கிளையை அவன் அது வரைக்கும் பிடிச்சிக்கிட்டே தான் இருக்கணும். ஸோ அப்படி ஒரு விஷயமாக தான் பார்த்திங்கன்னா மிஷ்கின் வாழ்க்கையில் சினிமா போச்சு. 21வது தொழிலாக மிஷ்கின் பார்த்த ஒரு வேலை தான் பார்த்திங்கன்னா சினிமா. இது வந்து அவரே வந்து பல இன்டர்வியூவில் சொல்லியிருக்காரு, அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டு எவ்வளோ தூரம் வந்திருக்காருன்னு. மிஷ்கினோட ஏர்லி டேஸ் இன் சினிமா எப்படி இருந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு புக் ஸ்டோரில் வந்து ஒர்க் பண்ணியிருக்காரு. அப்போ யதார்த்தமாக டைரக்டர் கதிரோட கண்ணில் பட்டு அவரோட அந்த ஒரு விஷயங்கள் வந்து அவரை வந்து கிராஸ் பண்ணியிருக்கு. இந்த பையன் வந்து நல்லா வருவான் அப்படின்னு தெரிஞ்சு டைரக்டர் வின்சென்ட் செல்வா கிட்ட வந்து அசிஸ்டண்ட்டாக சேர்த்து விடுறாரு மிஷ்கின்னை. டைரக்டர் வின்சென்ட் செல்வா யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜித்தன், யூத் போன்ற ஹிட் ஃபிலிம்ஸை கொடுத்த ஒரு பெரிய டைரக்டர் அந்த டைமில். ஸோ அவரோட இனிஷியல் டேஸை பார்த்தீங்கன்னா, மிஷ்கின் வந்து வின்சென்ட் செல்வாவோட அசிஸ்டண்ட்டாக தான் ஒர்க் பண்ணியிருக்காரு. அவர் ஒர்க்கிங் டைம்லே பார்த்தீங்கன்னா மிஷ்கின் வந்து ரொம்பவே வந்து ஹார்டாகவும் ஒர்க் பண்ணியிருக்காரு. அதே டைமில் அவருக்கு அந்த டைமில் இருந்த அந்த க்யூரியாசிட்டி வந்து வின்சென்ட் செல்வா வந்து ரொம்ப அட்ராக்ட் பண்ணிச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ரொம்ப தன்னோட பாயிண்ட்டை வந்து இந்த இடத்துல நல்லாயிருக்கும், இந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தன்னோட ஓப்பன் ஆர்கியூமெண்ட்ஸை வந்து டக்குன்னு டைரெக்டாக நெத்தியில் அடித்த மாதிரி பேசுகிறதா இருக்கட்டும், இந்த இடத்துல இந்த பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வின்சென்ட் செல்வா மாதிரி ஒரு பெரிய டைரக்டர்கிட்ட ஓப்பனாக சொல்கிற அந்த ஒரு போல்ட்னஸாக இருக்கட்டும் வின்சென்ட் செல்வாவுக்கு வந்து ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஸோ இதனால் என்னென்னு பண்ணார் பார்த்தீங்கன்னா, இவர் வந்து ஒரு பெரிய டைரக்டர் ஆக போகிறாருன்றதை வந்து அப்போயே வந்து வின்சென்ட் செல்வாவுக்கு தெரிஞ்சு போச்சு. இது எந்த அளவுக்கு போயிருக்குங்க மிஷ்கினோட க்யூரியாசிட்டி அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு நாள் கூட ஒரு படத்துக்கு வேலை லீவ் போடாமல் அந்த படத்துக்கு வந்து முழுமையாக வேலை செஞ்சுருக்காரு மிஷ்கின் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஒரு நாள் கூட பிரேக் எடுத்துக்காமல் அந்த படத்தை பற்றி யோசித்து 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 இதில் இது பண்ணால் நல்லாயிருக்கும் அது பண்ணால் நல்லாயிருக்கும்ன்ற மாதிரி அவரோட பாயிண்ட்ஸை எழுதி எடுத்துகிட்டு வந்து வின்சென்ட் செல்வா கிட்டே காட்டுறதா அவர் சொல்லியிருப்பார். சினிமாவுக்கு வரத்துக்கு முன்னாடி தன்னோட இனிஷியல் டேஸில் மிஷ்கின் வந்து தன்னோட முக்காவாசி வாழ்நாள்லேயும் பார்த்திங்கன்னா படிக்கிறதுக்கு வந்து செலவு பண்ணியிருக்காரு. புக்ஸ் வந்து நிறைய வீட்டில் வாங்கி வச்சுருக்காரு அப்படின்ற மாதிரி நிறைய பேர் மிஷ்கினோட ஃப்ரெண்ட்ஸ்லேருந்து எல்லாருமே சொல்லுவாங்க. அவர் வீட்டில் புக்ஸுக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரெண்டு ரூம் ஒதுக்கியிருக்காராம். ஸோ அவ்வளோ புக்ஸ் வந்து மிஷ்கின் வீட்டில் இருக்குது. ஸோ புக்ஸ் படிக்கிறது அப்படின்றது வந்து மிஷ்கினோட ஆரம்ப காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு மிகப்பெரிய ஹாபியாக அவருக்கு இருக்குது. தன்னோட பேர் மிஷ்கின் மாறத்துக்கும் பார்த்திங்கன்னா அந்த புக்கு மேலே இருக்க ஆர்வம் தான் சொல்லணும். டோவட்டோஸ்கி நாவலில் த இடியட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புக்கு ஒன்று இருக்குது. அந்த புக்கில் வரக்கூடிய ஒரு மெயின் கேரக்டரோட பேர் தான் பார்த்திங்கன்னா பிரின்ஸ் மிஷ்கின். ஸோ அந்த கேரக்டர் மேலே தனக்கு ரொம்ப ஈர்ப்பு இருந்தது காரணமாக தன்னோட சண்முகராஜான்ற பேரை வந்து மிஷ்கின்னு பேரை மாற்றிக்கிட்டதா அவர் வந்து ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்கார். அவரோட அந்த ஒரு ஸ்டைல் ஆஃப் ஸ்டோரி டெல்லிங்லாம் அவருக்குள்ளே எப்படி வந்துச்சு அப்படின்றத அவர்கிட்ட வந்து ஒரு இன்டர்வியூவில் ஒருத்தர் கேட்கும் போது சொல்கிறாங்க. இது மாதிரி தனக்கு வந்து பல இன்டர்நேஷ்னல் டைரக்டர்ஸோட சாயல் இருப்பதாக அவர் சொல்கிறாரு. கண்டிப்பாக அந்த டைரக்டர்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா குர்சோவா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டைரக்டர். இந்த குர்சோவா யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கொரியன் டைரக்டர் அப்படின்னு சொல்லலாம். செவன் சாமுராய் போன்ற படங்களை எடுத்தவர். அந்த படத்தை நான் உண்மையிலே பார்த்தேன், உண்மையிலே அற்புதமாக இருந்தது. ஸ்க்ரீன் பிளேக்கான பல அம்சங்களை பார்த்திங்கன்னா இந்த குர்சோவா கிட்டேருந்து தான் வந்து மிஷ்கின் வந்து அப்சர்வ் பண்ணிக்கிட்டு தான் அவர் நிறைய இன்டர்வியூவில் சொல்லியிருக்காரு. ப்ளஸ் பார்த்திங்கன்னா ராபர்ட் பர்சன் அப்படின்னு சொல்லக்கூடிய இன்னொரு ஹாலிவுட் டைரக்டர், த மேன் ஹூ எஸ்கேப்ட் அப்படின்னு ஒரு படம், நாசி டைமில் இருந்த ஒரு பிரிசன் எஸ்கேப்பை பற்றின ஒரு கதை, உண்மையிலே சூப்பரான கதை. அந்த படமும் டைம் கிடைச்சா பாருங்கள், உண்மையிலே நல்லாயிருக்கும். ஸோ அந்த டைரக்டரும் பார்த்திங்கன்னா வந்து மிஷ்கினோட ஒரு ஒன் ஆஃப் த இன்ஸ்பிரேஷன் அவர் வந்து ஒரு இன்டர்வியூவில் சொன்னார். ஸோ இந்த டைரக்டர்ஸ் யார் அப்படின்ற க்யூரியாசிட்டி இந்த இன்டர்வியூ கேட்ட உடனே எனக்கு கொஞ்சம் பாப் அவுட் ஆச்சு. ஸோ இதை நான் போய் கூகுள் பண்ணி பார்த்தப்போ பார்த்திங்கன்னா இந்த டைரக்டர்ஸ் எடுத்த முக்காவாசி படங்கள் பார்த்திங்கன்னா தோல்வி ஃப்ளாப்பில் தான் போய் முடிஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரி ரிசல்ட் சொல்லிச்சு. ஸோ இதுக்கு மிஷ்கின் ஒரு காரணமாக என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆயிரம்தான் அவங்க வந்து நிறைய ஃப்ளாப்பான ஸ்டோரிஸுன்னு, அதாவது கமர்ஷியல் வைஸ் நிறைய ஃப்ளாப்பான படங்கள் கொடுத்தாலும் ஒருத்தன் வந்து சினிமா பற்றி எதுவுமே தெரியாமல் பர்சானோட படத்தையோ இல்லை குர்சோவாவோட படத்தையும் பார்த்தாங்கன்னா அவங்க வந்து ஸ்க்ரீன் பிளேவை பற்றின மொத்த நாலேஜும் அவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு டைரக்டர்ஸுக்கும் மிஷ்கினுக்கும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஒற்றுமைகள் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். மிஷ்கினோட டெபியூ ஃபிலிம் பார்த்திங்கன்னா சித்திரம் பேசுதடி. இதில் நடித்த நரேனா இருக்கட்டும் பாவனாவாக இருக்கட்டும் இந்த படத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அவங்களோட ரேஞ்சே வேறு லெவலில் மாறிச்சு அப்படின்னு சொல்லட்டும். போத் மலையாளம் சினிமாவாக இருக்கட்டும் தமிழ் சினிமாவாக இருக்கட்டும் இப்படி ஒரு பர்ஃபார்மர்ஸை வந்து வெளிக்கொண்டது பார்த்திங்கன்னா வந்து சித்திரம் பேசுறது படம் தான். இது படத்துக்கு உண்மையான அந்த ஸ்க்ரீன் ப்ளே பார்த்திங்கன்னா வேறு லெவலில் மிஷ்கின் அமைச்சிருப்பார். இந்த படத்தில் ஒரு இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா மோர் தென் 60% ஆஃப் த ஃபிலிம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெடி கேமில் ஷூட் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்டெடி கேம் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா கேமராவை ஒரு பொசிஷனில் ஸ்டேபிளில் வச்சு ஷூட் பண்ணுறதுன்றது ஒரு முறை. இந்த முறையை இல்லாமல் நம்மளுக்கு அந்த கேரக்டர்ஸோட மூமெண்ட்டை நம்ம ரியலிஸ்டிக்காக போர்ட்ரேட் பண்ணுறதுக்காக ஒரு கேரக்டரோ இல்லை அந்த கேரக்டரை சுற்றி ஒரு ஆளோ பார்த்திங்கன்னா வயிற்றில் வந்து ஒரு 10 கிலோ 12 கிலோ 15 கிலோ எடை உள்ள ஒரு கேமராவை வயிற்றில் சுமந்துட்டு அந்த கேரக்டர் எப்படிலாம் ஓடுதோ அதே மாதிரி நீங்களும் ஓடணும். ஸோ தட் அந்த கேரக்டரோட பயோன்ஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். அவங்க எப்படி ஓடுறாங்க, எந்த வேகத்தில் ஓடுறாங்க, டக்கு டக்குன்னு அந்த கேரக்டர்ஸோட ஒரு பயோன்ஸை வந்து அப்படியே கேப் கேப்சர் பண்ணுறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெடி கேம் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா 60% ஆஃப் த கேமரா ஒர்க் பார்த்திங்கன்னா ஸ்டெடி கேம் தான். ஸோ இது வந்து மிஷ்கின் வந்து அவரே வந்து சொல்லியிருக்காரு நிகழ்ச்சியாக, நான் வந்து இதை வந்து 60% வந்து இந்த ஸ்டெடி கேம் வச்சு பண்ண முடியும் அப்படின்னு நான் யோசிச்சதில்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. பட் உண்மையிலே கேமரா ஒர்க் இந்த படத்தில் வந்து ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. பட் இது வந்து யாரும் நோட்டீஸ் பண்ணியிருக்க மாட்டிங்க. திருப்பி சித்திரம் பேசுதடி படத்தை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா க்ளோஸாக வாட்ச் பண்ணி பாருங்கள். ஸோ ஆஃப்டர் சித்திரம் பேசுதடி பார்த்திங்கன்னா மிஷ்கினுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி ஒன்று வந்து அவர் டோரை வந்து நாக் பண்ணுது. அது என்ன ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போது மார்க்கெட்டில் டாப்பில் இருக்க ஒரு டாப் 8 வச்சுக்கோங்களேன், அப்படி இருக்கிற ஒரு ஆக்டருக்கு வந்து கதை சொல்கிற, உயரமான ஆக்டருக்கு வந்து கதை சொல்கிற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிக்கு வந்து கிடைக்கிது. ஸோ அந்த டைரக்டர்கிட்ட போய் ஒரு கதை சொல்கிறதுக்காக ஒரு சும்மா போய் ஒரு சைக்கிள்லேயோ ஒரு ரிக்ஷாலேயோ போய் சொல்ல முடியாது இல்லையா. ஸோ டேரக்டர் ஒரு ஹிட்டு படம் கொடுத்த டேரக்டர்ன்றதுனால ஒரு காரில் போகலாம் அப்படின்னு வந்து மிஷ்கின் முடிவு பண்ணியிருக்காரு. ஸோ அந்த கார் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர்கிட்ட கார் கிடையாது அந்த டைமில். ஸோ தன்னோட ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட இருந்து ஃபியாட்டோட பழைய மாடல் காரை வாங்கிட்டு அந்த பெரிய ஹீரோ கிட்ட போய் வந்து கதை சொல்ல போயிருக்காரு. மிஷ்கின் போன இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஹோட்டல் ரூம் மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. அங்கே வந்து அந்த பெரிய ஹீரோவும் அந்த படத்தோட ப்ரொடியூசரும் வந்து இருந்திருக்காங்க. ஸோ இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து மிஷ்கினையும் அந்த ஹீரோவையும் உள்ளே அனுப்பிட்டு, நீங்கள் போய் கதை சொல்லுங்கள், நீங்கள் போய் கதை கேளுங்க சார் அப்படின்னு சொல்லி ஹீரோவையும் மிஷ்கினையும் வந்து இந்த ப்ரொடியூசர் உள்ளே அனுப்பிச்சு வச்சுருக்காரு. கதையை கேட்டுட்டு வெளியே வந்த அந்த ஹீரோ பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து ஹியூமிலியேட் பண்ணுற மாதிரி மிஷ்கினை வந்து வெளியே வந்து ரொம்ப காமெடி அடித்து பேசிகிட்டு இருந்தாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ப்ரொடியூசரும் வந்து உள்ளே போயிட்டு கதையை கேட்டுட்டு வெளியே வந்துட்டு ரெண்டு பேரும் வந்து கேலி கிண்டல் பண்ணி, என்னடாவன் மொதல் படம் தான் இப்போ தான் முடிச்சிருக்கான், அதுக்கே அவனுக்கு வந்து இப்படி ஓவராக பேசுகிறானே, ஹாலிவுட் லெவலில் என்னென்னமோ சொல்லிகிட்டு இருக்கானே அப்படின்ற மாதிரி ரொம்ப கேலி கிண்டலாக பேசினதாகும். இது கேட்ட மிஷ்கின் வந்து ரொம்பவே மன வருத்தப்பட்டு ரொம்ப வந்து என்னடா இப்படி பேசுகிறாங்க, இண்டஸ்ட்ரி இப்படி தான் போல அப்படின்ற மாதிரி ரொம்ப வருத்தப்பட்டதாகவும் ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தார். ஸோ இதுக்கெலாம் மனம் தளராத மிஷ்கின் என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா, நம்ம கடுமையாக உழைக்கணும், இப்படி பேசுகிற இண்டஸ்ட்ரிக்கு முன்னாடி நம்ம ஒரு டாப் பொசிஷனுக்கு போகணும் அப்படின்னு முடிவு பண்ணுறாரு. அப்படி அவர் ரொம்ப கடுமையாக உழைச்சி கொண்டு வந்த ஸ்க்ரீன் பிளேயில் உருவான கதை தான் அஞ்சாதே. இந்த படம் எவ்வளோ பெரிய ஹிட்டுன்னு எல்லாருக்குமே தெரியும். இதில் வந்த கேரக்டர்ஸாக இருக்கட்டும், இந்த கதையோட ஸ்க்ரீன் பிளேவாக இருக்கட்டும், இதில் வந்த பாட்டுகளாக இருக்கட்டும், அவ்வளோ பெரிய ஹிட்டு. ஸோ இண்டஸ்ட்ரியை பார்த்திங்கன்னா அப்போ வந்து மிஷ்கினை பற்றி தான் பேசிகிட்டு இருந்தாங்க. யாரடா அது, ரொம்ப கம்மியான ஆர்டிஸ்ட்டு, ரொம்ப கம்மியான பிராண்ட் வேல்யூ உள்ள ஆர்டிஸ்ட்டை வச்சு இவ்வளோ ஒரு கிளாஸான படங்களையும் இவ்வளோ ஹிட்டான படங்களையும் கொடுக்குறாரு, யார் இவர் அப்படின்ற மாதிரி எல்லோரும் வலை போட்டு தேட ஆரம்பித்தாங்க மிஷ்கினை. ஸோ மிஷ்கினோட வளர்ச்சி எந்த அளவுக்கு இன்ஃப்ளூயன்ஷியலாக இருந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு அவரை வந்து ஹியூமிலியேட் பண்ணாருன்னு சொன்னேன் இல்லையா, ஒரு ஹீரோ, அந்த ஹீரோவை வச்சு பார்த்திங்கன்னா மிஷ்கின் லேட்டர் பீரியடில் ஒரு படம் எடுக்கிறாரு. இந்த டைம் பார்த்திங்கன்னா கதை கேட்கறதுக்கு அந்த ஹீரோ மிஷ்கினை பார்க்குறதுக்கு ஒரு வாரம் மேலே அப்பாயின்மெண்ட் வாங்கி வெயிட் பண்ணதாக சொல்கிறாங்க. ஸோ அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா மிஷ்கினை வந்து யாரெல்லாம் வந்து ட்ரோல் பண்ணாங்களோ, யாரெல்லாம் வந்து கலாய்ச்சாங்களோ, அவங்கள வந்து தான் வெற்றி மூலமாக வெயிட் பண்ண வச்சு தன் கூட ஒரு படம் பண்ண வச்ச ஒரு மிகப்பெரிய வெற்றி பெற்ற ஒரு டைரக்டராக வந்து மிஷ்கின் வந்து இருக்கார். மிஷ்கினோட படத்தில் நீங்கள் ஒரு ஃப்ளாப்னு ஒரு படம் நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சு அது முகமுதிரி படமாக தான் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு அந்த படம் கூட டாப் கிளாஸான படம் தான். அது நம்ம ஊருக்கு செட் ஆகாத ஒரு சூப்பர் ஹீரோ கான்செப்டுன்றதுனால தான் மட்டும் பார்த்திங்கன்னா அந்த படம். பட் அந்த படத்தோட மேக்கிங் லெவலாக இருக்கட்டும், சீனாக இருக்கட்டும், அதில் சொல்லப்பட்ட ஸ்க்ரீன் பிளேவாக இருக்கட்டும், அதெல்லாம் தரமான ஸ்க்ரீன் பிளே தான். பட் நம்ம ஊருக்கு ஏற்ற கான்செப்ட் இல்லை அப்படின்றதுனால தான் அந்த படம் ஃபெயிலியர் ஆச்சு. ஸோ அந்த படத்தை தாண்டி மிஷ்கின் பண்ண எல்லா படமே பார்த்திங்கன்னா ஒரு மினிமம் கேரண்டி படமாக தான் இருக்கு. மினிமம் கேரண்டி படம்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மினிமம் ஹிட், அதாவது ஓடிச்சு அப்படின்னா அட்டர் ஃப்ளாப்பு, பிலோ ஆவரேஜ் இல்லாமல் ஒரு அபோவ் ஆவரேஜுக்கு அப்புறம் ஒரு டாப் கிளாஸ், இந்த ரெண்டு கேட்டகரியில் மட்டும்தான் வந்து ஒரு படம் இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு டைரக்டர் தான் வந்து இன்றைக்கி வரைக்கும் மிஷ்கின் மெயின்டைன் பண்ணுறாரு. ஸோ மிஷ்கினோட வாழ்க்கை பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் சித்திரம் பேசியதடி பார்த்தீங்கன்னா அஞ்சாதே படம் எடுத்தார். அஞ்சாதே படம் எவ்வளோ பெரிய ஹிட்டுன்னு எல்லாருக்குமே தெரியும். ஸோ மிஷ்கினோட கிராஃப் பார்த்திங்கன்னா எப்பயுமே வந்து மேலே தான் இருந்திருக்கு, எக்ஸப்ட் முகமூடி வரைக்கும். 1, 2, 3 படம் ஹிட்டு கொடுத்தாலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டைரக்டருக்கு வந்து ஒரு கொம்பு முளைச்சா மாதிரி நடந்துப்பாங்க அப்படின்ற மாதிரி இண்டஸ்ட்ரியில் பல பேர் பல விஷயங்கள் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். பட் மிஷ்கினோட ஒரு குணாதிசயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, தங்கிட்ட இருக்க அசிஸ்டன்ட் டைரக்டரை நல்லா க்ரூம் பண்ணுற ஒரு பெரிய டைரக்டரில் ஒருத்தராக வந்து மிஷ்கின் கண்டிப்பாக இருக்கார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. தன்னோட அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ்கிட்ட மினிமம் ஒரு நாளைக்கு ஒரு வாரத்துக்கு ஒரு 3 புக்காச்சு நீ நாவலாச்சு படிக்கணும் அப்படின்னு இன்சிஸ்ட் பண்ணுற ஒரு டைரக்டர் தான் மிஷ்கின். ஸோ எந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா அசிஸ்டன்ட் டைரக்டருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாரு அப்படின்னு பார்த்துக்கோங்க. தன் வளர்றது மட்டும் இல்லாமல் தன்னை சுற்றி இருக்கிற அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸுக்கும் அவர் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணி நிறைய சொல்லி தருவார் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஒரு சில விஷயங்களில் கண்டிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக கண்டிப்பாராம். அதே மாதிரி ஒரு சில விஷயங்களில் அவர் தப்பு பண்ணிவிட்டு அவங்கள திட்டினா கூட அதே நேரத்தில் கொஞ்சம் கூட டிக்னிட்டி பார்க்காம சாரி கேட்குறது அப்படி பல நல்ல குணங்களை வந்து மிஷ்கின் வச்சுருக்காங்க. பட் இந்த மீடியா வந்து மிஷ்கினை எப்படி ப்ரொட்ரே பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவரோட அந்த வீக்னஸ்ஸான ஒரு ஷார்ட் டெம்பர் குவாலிட்டி ஒன்று இருக்குது. ஒரு விஷயத்தில் ரொம்ப அஃபண்ட் ஆகிட்டார்னா கத்தி பேச ஆரம்பிச்சுருவார், ரொம்ப ரொம்ப ஆங்கராக பேச ஆரம்பிச்சுருவார். ஸோ அந்த ஒரு விஷயத்தை பார்த்து மிஷ்கின்ன்றவர் இப்படி தான், இவர் இது தான் இவரோட குணம், இவர் ஒரு ரொம்ப சைக்காட்டிக்காக நடந்துப்பார் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயங்கள். பட் மிஷ்கின்குள்ளே பார்த்தீங்கன்னா நான் எப்படி மிஷ்கினை பார்க்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு படிக்க முடியாத ஒரு லைப்ரரி, அவ்வளோ புக்ஸ் இருக்குது அந்த மிஷ்கின்ற லைப்ரரிக்குள்ளே. ஸோ மிஷ்கின் அவர்களோட லைஃப் டைமில் அவருக்கு வந்த ஒரு மிகப்பெரிய செட்பேக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த முகமூடி படத்தோட ஃபெயிலியர் அப்படின்னு தான் சொல்லணும். இதை பற்றி நிறைய இன்டர்வியூவில் அவர் சொல்லியிருக்காரு, முகமூடி படம் அவரை எவ்வளோ அஃபெக்ட் பண்ணிச்சு, அதோடய லாஸ் எவ்வளோ அவரை அஃபெக்ட் பண்ணிச்சு. பிகாஸ் எல்லா விஷயங்களும் பார்த்திங்கன்னா ஒரு டேரக்டரோட தலை மேலே தான் வந்து விழும், அது ஹீரோ மேலே வந்து விழாது. டேரக்டர் வந்து மொக்க கதையை எடுத்துட்டாங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க, ஹீரோ வந்து மொக்க கதையில் நடிச்சிட்டாங்கன்னு யாரும் வந்து கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டாங்க அன்டில் இஸ் அ பிக் ஹீரோ. ஸோ மிஷ்கின் பார்த்திங்கன்னா வந்து அப்படி ஒரு மிகப்பெரிய பிரச்சனை தான் மாட்டிக்கிட்டார், பல கடன் சுமைகள் வந்து அவர் மேலே வந்து விழுந்துச்சு. ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இனிமேல் நான் சினிமாவில் ரெண்டே ரெண்டு படம் தான்ப்பா எடுப்பேன், அந்த படமும் எப்படி போகுதுன்னு பார்ப்பேன், இல்லைனா நான் சினிமாவை விட்டே போகிறேன் அப்படின்ற மாதிரி தான் மிஷ்கின் வந்து ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தார். பட் அதுக்கப்புறம் மிஷ்கின் எடுத்த படங்கள்லாம் பார்த்திங்கன்னா சும்மா தாறுமாறு ரெஸ்பான்ஸ் வந்த படங்கள், அதாவது ஓனாய மாட்டுக்குட்டியுமா இருக்கட்டும் பிசாசுவாக இருக்கட்டும், ஒரு டாப் கிளாஸ் படங்களை வந்து மிஷ்கின் வந்து கொடுத்தாரு. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா காட் ஷேக் மிஷ்கின் வந்து சினிமாவுக்குள்ளேயே இருக்கார். இதுக்கு வந்து காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மிஷ்கின் வந்து சினிமாவை எவ்வளோ லவ் பண்ணாரோ சினிமாவும் வந்து மிஷ்கினை விடுற மாதிரி இல்லை. ஸோ மிஷ்கினை வந்து இழுத்து பிடிச்சிட்டு இனிமேல் வந்து நிறைய படங்கள் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி சினிமாவும் சொல்லிடுச்சு. ஸோ இவ்வளோ விஷயங்கள் சொல்கிறியாடா, மிஷ்கின் இவ்வளோ கருப்பு கண்ணாடி போட்டிருக்காரு இவ்வளோ நாளாக, அதுக்கு ஏதாவது ரீசன் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கான ரீசனும் பார்த்தீங்கன்னா அவரே வந்து ஒரு இன்டர்வியூவில் ஃபனியாக சொல்லியிருப்பார், ஒரு ரீசனும் கிடையாது, அவருக்கு வந்து கொஞ்சம் அந்த மைக்ரேன் இந்த ஃபோட்டோஃபோபியா மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குன்றதுனாலையும் சினிமாவில் இருக்கிறதுனால பார்த்திங்கன்னா நிறைய லைட்டு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து கண்ணு முன்னாடி வந்து ப்ளீச் ப்ளீச்சுன்னு அடிக்கிறதுனால பார்த்திங்கன்னா அவருக்கு அந்த மைக்ரேன் வந்து இன்டியூஸ் ஆகுமா. ஸோ அதனால் என்னென்னு பார்த்தீங்கன்னா பவர் வச்ச கண்ணாடி கூலிங் கிளாஸாக போட்டுக்கிட்டாரு. ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா மிஷ்கின் அவர் அது வந்து எல்லா இடத்துலையும் போட்டுவிட்டு சுற்றுறதுக்கான ஒரு காரணமாக அவரே வந்து சொல்லிட்டார். ஸோ மிஷ்கின் பற்றி நம்ம நிறைய ஹிட்டன் டீட்டெயில் சொல்லிக்கிட்டே போனாலும் மிஷ்கின் வந்து ஒரு மிகப்பெரிய ஃபாலோவர் ஆஃப் மியூசிக் அப்படின்றது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். இன்ஃபேக்ட் பார்த்திங்கன்னா நிறைய படங்களுக்கு பார்த்திங்கன்னா அவரே வந்து பிஜிஎம் போட்டிருக்காரு. உதாரணத்துக்கு சொல்ல போனோன்னா அவரோட ரீசெண்ட் ரிலீஸ் ஆன சைக்கோ படத்தில் வந்து பார்த்திங்கன்னா பிஜிஎம் ஒர்க் வந்து பார்த்திங்கன்னா அவர் தான் பண்ணியிருப்பார். ஒரு மிகப்பெரிய ஃபேன் ஆஃப் இளையராஜா சார் அப்படின்னு தான் சொல்லணும், ஏன்னா இளையராஜா சாரை அவ்வளோ அனுபவித்து ரசிக்கிற ஒரு கலைஞராக வந்து மிஷ்கின் இன்றைக்கு வரைக்கும் இருக்கார். இத்தனைக்கும் அவரை வந்து அப்பா அப்பான்னு கூப்பிடுவாருன்னு அவரே சொல்லியிருக்காரு. ஸோ அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா எல்லா படத்துலையும் எனக்கு தெரிஞ்சு ஒரு 3 படங்களில் வந்து இவங்க ஒன்றா ஒர்க் பண்ணியிருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா பிசாசு 2 பார்த்திங்கன்னா அவர் ஒர்க் பண்ண வேண்டியது தான், பட் அதுக்கு பதிலாக வந்து கார்த்திக் ராஜா அவர்கள் வந்து ஒர்க் பண்ணுறதா இருக்குது. ஸோ ஆரம்ப காலத்துலேருந்தே மிஷ்கினுக்கு வந்து இந்த இசை மேலே இருக்கிற ஆர்வம் வந்து எப்பயுமே இருந்திருக்கு. தன்னோட படங்கள்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில பாடல்கள் பாடியிருக்காரு, கண்ணதாசன் காரக்குடி அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு இல்லையா, அஞ்சாவதுல செம்ம ஹிட் அந்த சாங்கு, அந்த பாட்டில் போட்ட ஸ்டெப்பாக இருக்கட்டும் அந்த பாட்டாக இருக்கட்டும் உண்மையிலே வந்து சூப்பராக இருக்கும். அந்த ஹிட் சாங்கை பாடினது யாருன்னு பார்த்திங்கன்னா மிஷ்கின் அவர்கள் தான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா முகமூடியில் சூப்பராக ஒரு சாங் ஒன்று வச்சுருப்பாங்க, பார் ஆந்தம் அப்படின்ற ஒரு சாங்கு. ஸோ சூப்பர் மெசேஜ் ஃபுல்லாக இருக்கும், அந்த பாட்டை எழுதினதும் பார்த்திங்கன்னா மிஷ்கின் தான், அந்த பாட்டை பாடினதும் பார்த்திங்கன்னா மிஷ்கின் தான். இது வந்து அவர் நிறைய இடத்துல சொல்லியிருக்காரு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா துப்பரிவாளன் படத்தில் வந்து இவன் துப்பரிவாளன் அப்படின்ற வந்து ஒரு பாட்டு ஒன்று வரும், ஒரு பிஜிஎம். ஸோ அந்த பிஜிஎம்மும் பார்த்திங்கன்னா பாடினது வந்து மிஷ்கின் அவர்கள் தான். ஸோ மியூசிக் மேலே மிஷ்கினுக்கு வந்து ஒரு தனி ஆர்வம் உண்டு அப்படின்றது வந்து எப்பயுமே உண்டு. எந்த அளவுக்கு வந்து கதைக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாரோ அந்த அளவுக்கு பாட்டுக்கும் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாரு. பட் இங்கே ஒரு கான்ட்ரரியான ஒரு ஃபேக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிஷ்கின் வந்து தன்னோட படங்களில் பாட்டு வைக்கிறதுக்கு ரொம்ப பெரிய எதிர்ப்பு தெரிவிப்பார் அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரியாலிட்டியே ஒருத்தன் சினிமாவாக எடுக்கும் போது அதோ ஒரு மிஷ்கின் மாதிரி ஒரு டைரக்டராக இருக்கட்டும், ஒரு ராவான சினிமா எடுக்கக்கூடிய ஒரு டைரக்டர் ராவான விஷயங்களை தான் யோசிப்பார். ஒரு கொலை பண்ணுற இடத்துல வந்து ஒரு பாட்டு வைக்கிறதும், ஒரு சேசிங் சீனில் ஒரு பாட்டு வைக்கிறதும், அவரே வந்து ஒரு இன்டர்வியூவில் ஒரு ஃபேன் வந்து கேள்வி கேட்கும் போது ரொம்ப ஷார்ட் டெம்பராகி சொல்லுவார். ஸோ ரியாலிட்டிக்கு புறம்பான விஷயங்களாக பாட்டுக்களாக இருந்தாலும் அந்த பாட்டுக்கள் தேவையில்லை அப்படின்றது தான் வந்து மிஷ்கினோட வாதமாக இருந்தது. ஸோ இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிஷ்கின் கூட இருந்த ஃப்ரெண்ட்ஸ், அதாவது ஒரு சினிமாக்குள்ளே வந்து அவரோட இனிஷியல் டேஸ் ஆஃப் சினிமாவில் அவருக்கு இருந்த ஃப்ரெண்ட்ஸ் யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குறிப்பிடும் வகையில் ரெண்டு பேர் சொல்கிறாங்க. ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா வெற்றிமாறன். ஆப்வியஸாக வெற்றிமாறன் தெரியாதவங்க யாரும் இருக்க மாட்டாங்க. ஸோ வெற்றிமாறனும் மிஷ்கினும் பார்த்திங்கன்னா நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இன்னொருத்தர், அவரை பற்றி எல்லாருக்குமே தெரியும், மிஷ்கின் ராமோட ஃப்ரெண்ட்ஷிப் பற்றி, டைரக்டர் ராம் பற்றின ஃப்ரெண்ட்ஷிப். ஸோ இவங்க மூணு பேரும் பார்த்திங்கன்னா ரொம்ப ஃப்ரெண்டாக தான் இருந்திருக்காங்க. இப்போ வரைக்குமே பார்த்திங்கன்னா நிறைய இடங்களில் வந்து மீட் பண்ணி பேசுகிறதும், ஃபேமிலி கெட் டுகெதரில் கலந்துக்கிறதுமாக தான் இருக்காங்க. ஸோ ஒரு ஜீனியஸ் குரூப்பாக தான் இருக்கும்ல இவங்கக்குள்ளே. இவங்க மூணு பேர் ஒரு ரூமில் விடும் போது என்னென்ன விஷயங்களை பேசுவாங்கன்னு நினைக்கும் போதே வந்து எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஸோ கிளப் ஹவுஸில் இவங்க மூணு பேரும் இது மாதிரி ஒரு ரூமில் வந்து பேசினா நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ ஏன்னா வந்து மூணு பேரும் பார்த்திங்கன்னா, மூணு பேருக்கு இருக்கக்கூடிய அந்த சினிமா அறிவுன்றது பார்த்திங்கன்னா ரொம்ப வாஸ்டானது. ஸோ இவங்களோட கான்வர்சேஷன் யாராக இருந்தாலும் இன்ட்ரெஸ்டிங்காக கேட்பாங்க. ஸோ மிஷ்கின் த ஃபிலிம் மேக்கர், மிஷ்கின் த மியூசிஷியன், மிஷ்கின் த லிரிக்ஸிஸ்ட் அப்படின்னு பல பரிமாணங்கள் இருந்தாலும், மிஷ்கின் கிட்ட இன்னொரு ஆஸ்பெக்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆக்டிங். அவர் இயக்கின படங்களாக இருக்கட்டும், அவர் ஃப்ரெண்ட்ஸ் இயக்கிற படமாக இருக்கட்டும், அந்த படத்தில் கேரக்டர் ரோல்ஸ் பண்ணுறது அப்படின்றது வந்து மிஷ்கின் வந்து எந்த டிக்னிட்டியும் பார்க்காம அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. அவரை பார்த்து பார்த்திங்கன்னா இப்போ நிறைய முன்னணி இயக்குநர்கள் வந்து நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, கௌதம் வாசுதேவ் மேனன்லாம். ஸோ இதுக்கெல்லாம் வந்து ஊன்றுகோலாக ஃபஸ்ட்டு வந்து புளியார் சுழி போட்டது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிஷ்கின் தான். நந்தலாலா படத்தில் வந்து அவர் நடிச்சிருப்பார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக வந்து சூப்பர் டீலக்ஸாக இருக்கட்டும், ஓனாய் மாட்டுக்குட்டியும் அவரோட படத்துலேயே நடிச்சிருப்பார். ஸோ இது மாதிரி வந்து சவரகத்தி அந்த படத்துலேயும் வந்து நடிச்சிருப்பார். உண்மையிலேயே வந்து அந்த கேரக்டர்ஸ்லாம் வந்து ஜீனியஸாக ப்ளே பண்ணியிருப்பார். டேரக்டருக்கு என்ன தேவைப்படுதோ அந்த கேரக்டர் அந்த மாதிரி தான் நடித்து காட்டணும் அப்படின்ற மாதிரி சூப்பராக நடிச்சிருப்பார். ஸோ மிஷ்கின் த ஆக்டர் வந்து அண்டர் ரேட்டட்னு சொல்ல மாட்டேன், பட் உண்மையிலேயே இஸ் எ ஜீனியஸ் அப்படின்னு தான் சொல்லணும். அந்த ஆக்டிங் ஸ்கில்ஸ்லேயும் ஒரு மனுஷன் எப்பட்றா எல்லாத்துலேயுமே வந்து எக்ஸல் பண்ணுறது, எல்லாத்துலேயும் வந்து தான் எதிர்பார்க்குறத அப்படியே 100% அவுட்புட்டாக கொடுக்குறதுன்றது வந்து யாராலையும் முடியாது. பட் மிஷ்கின் பார்த்திங்கன்னா அதுலேயும் வந்து ஜீனியஸாக தான் இருந்திருக்காரு. ஸோ மிஷ்கின் அவர்கள்கிட்ட பிடிச்ச இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா அவரோட போல்ட்னஸ். ஆயிரம்தான் வந்து நிறைய கான்ட்ரவர்ஷியலான விஷயங்கள் அவர் பண்ணியிருந்தாலும் அவரோட அந்த போல்ட்னஸ் பார்த்திங்கன்னா வந்து எப்பயுமே வந்து குறைஞ்சதே கிடையாது. ரீசெண்டாக வந்து சைக்கோ படத்தில் பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ராடினரி எக்கச்சக்கமான வயலன்ஸ் சீன்ஸ் இருக்கிறதுனால பார்த்திங்கன்னா இந்த படத்துக்கு வந்து ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருந்தாங்க. பட் நம்ம ஊர் தியேட்டர்களில் பார்த்திங்கன்னா அந்த ஏ சர்டிஃபிகேட்டுக்கு உண்டான ப்ரோட்டோகால்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுறது கிடையாது. ஸோ அதனால் என்ன பண்ணியிருந்தார் பார்த்திங்கன்னா, மிஷ்கின் வந்து ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் ஒன்று விட்டுருந்தார். இந்த படத்துக்கு வந்து கர்ப்பிணி பெண்களோ குழந்தைகளோ கூட்டிகிட்டு வராதிங்க, எக்ஸ்ட்ரா வயலன்சஸ் சீன்ஸ்லாம் நிறைய இருக்குது, ஸோ இதுக்கு நீங்கள் வராதிங்க அப்படின்னு வந்து ஓப்பனாக ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து அப்ரூவல் வாங்கி அதை வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தார். உண்மையிலே வந்து சூப்பரான அட்டம் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா ஒரு ப்ரெஸ் ரிலீஸாக அது மீடியா கிட்டே போகும்போது பார்த்திங்கன்னா மிஷ்கின் வந்து பல மக்களுக்கு வந்து இதை சொல்ல வர்றாரு, ஸோ அவங்க காஷன் ஆகிடுவாங்க. ஸோ இது மாதிரி எனக்கு தெரிஞ்சு ஏ சர்டிஃபிகேட் வாங்கின படத்தோட டைரக்டர்ஸ்லாம் வந்து இவ்வளோ போல்டாக என் படத்துக்கு வராதிங்க அப்படின்னு சொல்லி நான் பார்த்ததில்லை. பிகாஸ் நம்ம ஊரில் வந்து அந்த ரெஸ்ட்ரிக்ஷனை ஃபாலோ பண்ணுறது இல்லை அப்படின்றதுனால வந்து பார்த்திங்கன்னா சின்ன பசங்க வந்து ஒரு ஏ சர்டிஃபிகேட் படம் பார்க்குறதுன்றது வந்து நம்ம ஊரில் வந்து தடை செய்ய முடியாத ஒரு விஷயமாகவே இருக்குது. ஸோ அதை வந்து முன்கூட்டியே இதுதான் என்னோடய கண்டென்ட் இருக்குது, என்னோடய கண்டென்ட்டை ரீச் பண்ணக்கூடிய ஆடியன்ஸ் வந்து டார்கெட் ஆடியன்ஸ் வந்து இவங்க தான் அப்படின்னு வந்து மிஷ்கின் ஃபிக்ஸ் பண்ணுறாரு. பிசாசு படத்துலேயும் பார்த்திங்கன்னா இதை பண்ணியிருந்தார். இந்த படம் வந்து குழந்தைகள் வந்து பார்க்கலாம், அதுக்கான கரெக்டான படம் தான் இது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார் அந்த ப்ரெஸ் மீட்டில். ஸோ இது மாதிரி வந்து தன்னோட கண்டென்ட் எதுவோ, தன்னோட கண்டென்ட் ஆடியன்ஸ் யாரோ, அவங்களுக்கு மட்டும் போய் ரீச் பண்ணுற மாதிரி இருக்கணும் அப்படின்றத மிஷ்கின் வந்து ரொம்ப கன்சர்ன்டாக இருந்திருக்காரு அப்படின்றத வந்து நம்ம ஒத்துக்கணும். ஸோ இன்றைக்கி கோலிவுட் சினிமாவில் மிஷ்கின் அவர்களுக்கு இருக்கக்கூடிய ஃபேன் பேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஃபேன் பேஸ் அப்படின்னு தான் சொல்லணும். குவாலிட்டி சினிமாவை எதிர்பார்க்குற மூவி பப்ஸ் நிறைய ஓவர்சீஸ் சினிமாஸை பார்த்து, கொரியன் சினிமாஸாக இருக்கட்டும், ஹாலிவுட் சினிமாஸாக இருக்கட்டும், பார்த்து இன்ஸ்பயர் ஆகி இந்த மாதிரி படங்கள் வந்து தமிழ் சினிமாவில் வரலையே அப்படின்னு ஏங்குற பல பேரோட ஒரு தாகத்தை தீர்க்கக்கூடிய ஒரு டைரக்டராக வந்து மிஷ்கின் இருக்கார். இன்றைக்கி இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய சினிமா அறிவு கொண்ட, கதை அறிவு கொண்ட டைரக்டர்ஸ்ன்னு நீங்கள் லிஸ்ட்டு போட்டிங்கன்னா அதில் டாப் த்ரீயில் கண்டிப்பாக மிஷ்கின் இருப்பார். பிகாஸ் மிஷ்கினுக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு அறிவு, சினிமா அறிவுன்றது வந்து அவ்வளோ வாஸ்ட். இனிமேல் ஃப்யூச்சரில் வரக்கூடிய ஃபிலிம் மேக்கர்ஸாக இருக்கட்டும், ஃபிலிம் ரசிகர்களாக இருக்கட்டும், இவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா மிஷ்கின் அவர்கள் வந்து ஒரு மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷனலாக இருக்கார் அப்படின்றத வந்து நம்ம சொல்லி புரிய வேண்டிய அவசியம் கிடையாது. அது நிறைய பேர் சொல்கிற ஒரு விஷயம்தான். ஏன்னா பார்த்தீங்கன்னா மிஷ்கின் அவர்களோட சினிமாக்குன்றது பார்த்திங்கன்னா ஒரு தனி சிக்னேச்சர் மூவ்ஸ் இருக்குது. அந்த படத்தில் வந்து நீங்கள் ஓப்பனிங் சீன்லேயும் சரி, எண்டு சீன்லேயும் சரி, மிஷ்கின்ற பேர் போடாமலே அந்த படம் மிஷ்கினோடது தான் அப்படின்றத சொல்கிறதுக்கு பல கேரக்டரிஸ்டிக்ஸை வந்து இன்றைக்கும் நான் சொல்லுவேன். லாங் ஷாட்டில் ஒரு கேரக்டர் வந்து பர்ஃபார்ம் பண்ணுறதா இருக்கட்டும், ஒரு சீனில் டைலாக்ஸே இல்லாமல் ரெண்டு கேரக்டர்ஸ் இருந்து அந்த இடத்துல மீஜியம் மட்டும் பேசினா அது வந்து மிஷ்கின் படம் அப்படின்ற மாதிரி பல கேரக்டரிஸ்டிக்ஸான விஷயங்களை வந்து மிஷ்கின் வந்து அவர் படத்தில் காட்டுவார். ஸோ இதுவே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அவர் படம் தான் அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து ஒரு சிக்னேச்சர் மூவ்ஸ். இதுக்கு வந்து அவர் பேரை வந்து போடணும்னு அவசியம் கிடையாது. ஸோ தனக்கான ஒரு யூனிக் ஸ்டைலை வந்து மிஷ்கின் அவர்களை வந்து மெயின்டைன் பண்ணுறாரு. பல ஃபிலிம் மேக்கர்ஸுக்கும் பல மூவி பப்ஸுக்கும் பார்த்திங்கன்னா இன்ஸ்பிரேஷனலாக இருக்கிற மிஷ்கின் அவர்களுக்கு உண்மையிலே நன்றி சொல்லணும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அவர் வந்து மேலும் மேலும் நிறைய படங்கள் பண்ணணும், நிறைய இன்ஸ்பைரிங்கான ஸ்டோரிஸை வந்து க்ரியேட் பண்ணணும், நிறைய புது கேரக்டர்ஸை வந்து கொண்டு வரணும் அப்படின்றது தான் என்னோடய ஆசை. ஸோ வித் தட் நோட் இந்த எபிசோடை நான் இங்கே முடிச்சுக்கிறேன். திருப்பி நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணுற வரைக்கும் அன்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் கார்த்திக்.